Que estejas com tudo.
Personal life
தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட ரட்சிப்புக்கான பிரயாசத்துல இருதயத்தின் ரீதியில பார்க்கும் போது என்ன செய்யணும் என்று முதல்ல சகோதரர் பேசினார். ரொம்ப அருமையா அந்த பாயிண்ட் தேவன் கொடுத்தாங்க. The perfect love, பரிபூரண அன்புல வளரணும். ஒவ்வொரு உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான் இருதயத்தில் குமாரனுடைய சாயல் அந்த பரிபூரண அன்புக்கு வளரணும். அதுதான் அந்த செய்ய வேண்டிய ஒன்று. அல்லது அந்த தெய்வீக குணலட்சணங்கள்ல மெருகேற்றப்பட்ட நிலையை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். அடுத்து பார்த்த சப்ஜெக்ட்ல பொதுவான ரட்சிப்புல அப்படின்னா மற்ற பரிசுத்தவான்களுக்காக நாம ஏறெடுக்கக்கூடிய பிரயாசத்துல என்ன செய்யணும், அந்த ஒன்று என்ன என்று பார்க்க போது சுருக்கமா சொன்னாங்க, சுய பலி அல்லது சுய தியாகம், செல்ஃப் சாக்ரிஃபைஸ். உண்மைதான் பாருங்க. அப்போ நாம செய்ய வேண்டியவை செய்ய வேண்டியது மேபி ரெண்டு ஆங்கிள் பார்த்துட்டோம், ரெண்டு கோணத்துல, ஆனா ஒன்றோடு ஒன்று சரிசமமாக தொடர்புடைய விஷயங்கள். ஒன்று செய்கிறேன், ஒன்று செய்யணும், ஒன்று தான் செய்யணும். அந்த பரிபூரண அன்புல வளர்ந்து அந்த பலியின் ஜீவித்துல முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து நேர்ந்து கொண்ட பொருத்தனையாக நாம் நிறைவேற்றோம். பரிபூரண அன்புல வளருவதற்கான ஒரு வழிமுறை தான் நம்மை பலியின் ஜீவியத்தில் அர்ப்பணிக்கிறது. எப்பொழுதெல்லாம் தேவன் மேல உள்ள அன்புல அவருக்காக, கர்த்தர் இயேசுவின் மேல உள்ள அன்புல அவருக்காக, சகோதர சகோதரிகள் மேல உள்ள அன்பினால அவங்களுக்காக நம்மை பலியின் ஜீவியத்தில் உண்மையாய் அர்ப்பணிக்கிறோமோ, அநேக சூழல்கள் தேவன் நமக்கு உருவாக்கி தருகிறார். அந்த ஆவியின் கனிகள் அந்த அன்பு என்ற குணலட்சணத்துக்குள்ள வளர்வதற்கு ஏற்ற சூழல்கள். சோ பலி ஏறெடுக்க நாம முயற்சி செய்யும் பொழுதுதான் அந்த குணலட்சணங்களினுடைய நெருங்கேறுதலுக்குள்ள நாமோ பூரணம் அடைய அங்க முடியும். கண்டிப்பா உடன்படிக்கை பண்ணின நாளில இருந்து அந்த ஒன்றையே செய்கிறவர்களாக இருந்து இறுதியில அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு எந்த சாயல் எந்த குணநலனை நாம பெற்றெடுக்கணுமோ அந்த குணநலனுக்கு நாம வரணும். பரிபூரண அன்பு. ஆனா சகோதர சகோதரிகளே, இந்த பலியின் ஜீவியத்துல நம்மை அர்ப்பணிக்கிறதும் அதன் வாயிலா அன்புல பூரணப்படுவதும் கிராஜுவல் ப்ராசஸ், படிப்படியாக படிப்படியாக நாளுக்கு நாள், வாரத்துக்கு வாரம், மாதத்துக்கு மாதம், வருஷத்துக்கு வருஷம் தான் நமக்குள்ள பூரணம் அடையும். இதுவரைக்கும் மரணம் கண்டிப்பா அந்த மரணம் சம்பந்தத்துக்கு கொஞ்சம் முன்னதாகவே அந்த 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 சாயல் நாம பெற்றுக் கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா அந்த சாயல் எப்போ பெற்றுக் கொள்ளுகிறோமோ அந்த பரிபூர்ண அன்பு பெற்றுக்கொண்ட நாளில் இருந்து மறிக்கிற வரைக்கும் இருக்குது நமக்கான விசேஷித்த பரீட்சை. அதுதான் இந்த அழைப்புல நமக்கான ஃபைனல் டெஸ்ட், ஆசிட் டெஸ்ட். இந்த பரிபூர்ண அன்புல வளர்வது டார்கெட் தான், லக்கு தான். ஆனா அந்த அன்புல வந்த உடனே நமக்கு மரணம் சம்பவிச்சு மகிமை அடைய போறது கிடையாது. அந்த பரிபூர்ண அன்புல வளர்ந்த பின் அந்த நிலையிலே தேவன் தெரியாது ஒவ்வொருத்தரையும் ஒரு சில காலம் இந்த பூமியில வைத்து அந்த நிலையில எல்லா சோதனை, எல்லா சோர்வு, எல்லா பரீட்சைகள் மத்தியிலும் அந்த நிலையில உங்களை நீங்கள் காத்து கொள்ளுகிறீங்களா? அதுதான் நமக்கு தேவன் வைக்கிற இறுதியான பரிசோதனை. அதுதான் வசனத்துல வாசிக்கிறோம், எபேசியர் 6:13 வசனம் வாசிக்கிறோம். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் மரிக்கவும் இல்லை, மகிமைப்படவும் இல்லை. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்ச காலம் நிற்கணும். எதுல? சகலத்தையும் செய்து முடிச்ச நிலையில நிற்கணும். சகலத்தையும் செய்து முடிப்பது பரிபூர்ண அன்புல, பரிபூர்ண அன்பை வந்து அடையணும். ஆனா அப்படி அடைஞ்ச பின்பு அந்த நிலைமையிலேயே தேவன் இந்த பூமியில ஒவ்வொருத்தருக்கு ஏற்றவாறு ஒரு குறிப்பிட்ட காலம் நம்மை அங்க பரிசோதிக்கிறார் என்று அங்க பாருங்க. சுருக்கமா இந்த அழைப்பை பற்றி நாம பேசியிருக்கோம். பரம அழைப்பு, அது ஒரு பந்தயம். அதுல நாம பங்கெடுத்திருக்கிற ஜனங்கள், நாம் அடைய வேண்டிய இலக்கு இருக்குது. தெய்வீக அன்பு, பரிபூர்ண அன்பு, அகாப்பில்லாம் படிப்படியாக பலியின் ஜீவியத்தின் மூலம் அப்படியே அடைஞ்ச பின்பு அதே நிலைமையில ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சோதிக்கப்பட்டு பெற்றுக்கொள்ளுவோம். உண்மையாக இருந்தால் அந்த பந்தய பொருள், அந்த பரிசு கர்த்தரே சூடனான ஆளுகை அல்லது அழியாமை சகோதர சகோதரி. ஆனா இந்த விஷயம் அவ்வளவு சுலபமா நடப்பதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ இந்த வாழ்க்கை முழுவதுமான இந்த போராட்டம், இதுதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, இருக்கிற போராட்டங்களிலேயே உன்னதமான போராட்டம். ஒரு போராட்டம் இந்த உலகத்துல, அந்த போராட்டத்தை பார்த்து நம்ம மெச்சி கொள்ளலாம் அப்படின்னா இந்த போராட்டம் தான். இந்த பரிபூர்ண அன்பை நாம பெற்றுக்கொள்வதற்கு சொந்த மாம்சத்தோட, இந்த உலகத்தோட, சாத்தானோட மரண பரியந்தம் நாம் மேலெடுக்கிற அந்த போராட்டம் தான் விசேஷித்த போராட்டம். அந்த நல்ல போராட்டம் போராடுங்க நீங்க சொல்லிடலாம். ஆனா கண்டிப்பா இந்த ஒரு இலக்கு அடைவதற்கு நமக்கு அநேக தடைகள் அல்லது திசை திருப்பும் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படும். நம்முடைய உண்மையை தேவன் நிரூபிப்பதற்காக பெரும்பாலும் சாத்தானுடைய தந்திரமாகவே இருக்கும். அதாவது சாத்தான் நமக்கு விரோதமா நிற்கும் போது அதை தேவன் நம்முடைய நன்மைக்கேற்ற அதை அனுமதிச்சிடுறாங்க. இப்போ செய்ய வேண்டிய அந்த ஒன்று ரொம்ப அருமையா சகோதரர்கள் மூலம் தேவன் நமக்கு காண்பிச்சோம். இது நம்ம தெளிவா புரிஞ்சுட்டு தான் போனோம். இன்னைக்கு தேவன் எங்கெங்கோ இருந்து இங்க நம்மள கூட்டி சேர்த்திருக்கிறாங்க, ஒரு தலைப்பு வச்சுட்டாங்க. சோ இந்த தலைப்புல இருந்து இன்னைக்கு என்ன எடுத்துட்டு நாம போறோம்? சோ இந்த கேதரிங், இந்த ஐக்கியம் தேவன் எதுக்காக ஏற்படுத்தினாங்க, இதுல இருந்து என்ன பலன் கிடைச்சது, என்ன திடல் கிடைச்சது, என்ன தெளிவு, என்ன ஆறுதல், என்ன எச்சரிப்பு கிடைச்சதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா முதல் இரண்டு பாகத்துல அந்த அருமையான ஆலோசனைகள் நமக்கு கிடைச்சது. பூரண அன்புல வளரணும், குணலட்சணங்கள்ல பூரணப்படணும், பலியின் ஜீவியத்துல நம்மை அர்ப்பணிப்பதின் மூலம் சுருக்கமா சொன்னா முடிஞ்சிச்சு. ஆனால் இதுதான் நாம் செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கும் போது இதை செய்ய விடாத படிக்கு நமக்குள்ள வேற என்னென்ன காரியங்கள் வந்து நமக்கு தடையாக நம்மை அந்த செய்ய வேண்டிய விஷயத்திலிருந்து வழி விலக செய்யக்கூடியவைகளாக இருக்கும், அது நாம பார்ப்போம். இதுதான் செய்யணும், நிறைய பேர் செய்யறதில்லை. ஏன் இவ்வளவு தெளிவா இருக்கு, இவ்வளவு சிம்பிள், கஷ்டம் தான், நம்பி இருக்கும் போது சாத்தியம், ஆனா அநேக செயல் முடிவதில்லை. என்ன தடுக்குது? எந்த காரியங்கள் அந்த ஒன்றை செய்வதில் இருந்து நம்மை தடை செய்து நம்மை வழி இழக்க செய்யும்? இதுதான் இப்ப நம்ம பார்க்க போகிற விஷயம். அதிகபட்சம் ஒரு மணி நேரம் தான் சகோதர சகோதரி. நாம பார்க்க போறது ஒன்று செய்வதில் இருந்து ஒன்றுமே செய்ய முடியாமல் பண்ணக்கூடிய காரியங்கள் என்ன? ஒண்ணுதான் செய்யணும் அப்படின்ட்டு இருக்கிறோம், ஆனா ஒண்ணுமே செய்ய முடியும். அந்த மாதிரி சில தடைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. Things that obstructs us, நம்மை அந்த ஒன்று செய்வதில் இருந்து தடை செய்யும் காரியங்கள். Next, things that distracts us, அந்த ஒன்று செய்வதில் இருந்து நம்மை வழிவிலகல் செய்யும் காரியங்கள். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நாம பார்க்கலாம். இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். அவர் நிறைய பேரை தடை செய்வார், நிறைய பேரை தடை செய்ய மாட்டார். செய்யுங்க சொல்லிட்டு ஆனா வேற செய்ய வச்சிருவார். ரெண்டாவது ரொம்ப வஞ்சகம், அது வைராக்கியம் உள்ள ஜனங்கள் கிட்ட சாத்தான் கையாளுகிற முறை. எந்த தடை வந்தாலும் என்னை நான் அர்ப்பணிப்பதிலிருந்து பின்வாங்க மாட்டேன். இது சாத்தான் எனக்கு வச்ச தடை. குறிச்சுக்கிட்டு வைராக்கியம் காமிக்கிறவங்க கிட்ட சாத்தான் எடுக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப் பரவாயில்ல போ, ஆனா எந்த பாதையில நீ போகணுமோ அந்த பாதையில உறவாங்க. ஆனா போகிறவருக்கு நம்பிக்கை இருக்கும், தடை ஜெயிச்சுட்டோம் போயிட்டு இருக்கிறோம். ஆனா எங்க போயிட்டு இருக்கிறோம்? கவனம் இல்லாம டிஸ்ட்ராக்ஷன்ஸ். சகோதர சகோதரிகளே, அதனால்தான் பவுல் சொல்றார், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை, போராட்டங்கள். சாதாரணமா நினைக்காதீங்க போராட்டம். சாதாரண கூட வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளுக்கும் பெரிய விஷயம். சாத்தான் விழுந்துபோன தூதர்களோட நாம் இந்த போராட்டத்தில் இருக்கிறோம் என்று சொல்லும் போது, நம்முடைய விரோதிகள் போலவே அவர்கள் நமக்கு முன்பாக வைக்கக்கூடிய வஞ்சனைகள் கூட வல்லமையானவை, ரொம்ப சாதாரணமானது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ இதெல்லாம் என்ன, அந்த ஒன்று செய்வதிலிருந்து நம்மை தடை செய்யும் காரியங்கள், அந்த ஒன்று செய்வதிலிருந்து நம்மை வழிவிலக செய்யும் காரியங்கள். முக்கியமாக நாம் இந்த பகுதியில் அப்போஸ்தலன் பவுலுடைய வார்த்தையோட ஸ்டிக் ஆகும், வேற எங்கும் போகும்போது கிடையாது. அப்போஸ்தலன் பவுல் தான் சொன்னார், நான் இந்த ஒன்று தான் செய்வேன், இந்த ஒன்று தான் செய்வேன், மற்றது எதுவும் நான் செய்ய மாட்டேன், மற்ற எதுவுமே நான் கவனிக்க மாட்டேன். ஒன்று செய்யல, ஒன்று செய்யல என்ன என்று பார்த்த பின்பு அப்போஸ்தலன் பவுல் வார்த்தையில எடுக்கலாம், மற்றது நான் செய்ய மாட்டேன், பின்னாலவைகள் நான் நினைச்சுடுவேன். என்ன இந்த பின்னாலவை, இந்த மற்றது? சோ இப்போ அப்போஸ்தலன் பவுல் வார்த்தையில இருந்து சுருக்கமாக நாம பார்க்க போறோம். முதல் விஷயம், இது அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர்கள் நிருபத்தில் சொல்லும் போது 12 முதல் வசனம் மறுபடியும் அந்த ஓட்டம் பத்தி பேசுறார், அதுல பங்கெடுத்திருக்கிறார், நம்மை பற்றி பேசுறார். சொல்லும் போது பொறுமையா நாம் ஓடுவோம். ஆனா எப்படி ஓடுவோம்னா, பாரமான எல்லாவற்றையும் என்ன பண்ணிடலாம், முதல்ல விலக்கிடலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி விட்டு. பாருங்க, இந்த ஒன்று செய்வதில் இருந்து அந்த ஒன்றை செய்யாதபடிக்கு நம்ம பாதையில தடையா நிக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றோம், அது தந்தனும் நாமோ அத சொல்ற, நம்மை சுற்றி நெருக்கிற பாவங்கள். சகோதர சகோதரிகளே, ஆதாமின் மூலம் நமக்கு பாவம் இருக்குது, இன்ஹெரிட்டன்ஸ் சின், சுதந்திரித்த பாவம். ஆனால் அது கர்த்தர் இயேசுவினுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்டார். ஆனால் அதன் பின்பு இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கம் பலவிதமான வஞ்சனைகளால் நிறைவேறாமல் போய் அநேக சமயங்கள்ல நம்மை சுற்றி நெருங்குகிற பாவங்கள்னால கரைப்பட்டவர்களாக நாம் இருப்போம். அந்த மாதிரி சமயங்கள்ல கண்டிப்பா அந்த பாவம் அதனால உண்டாயிட்ட குற்ற உணர்வுகள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோமோ அதை செயலில்லாதபடிக்கு மிகப்பெரிய தடையாக அங்கு இருக்கும். அது தேவனுக்கும் நமக்கும் உண்டான அந்த உறவுல தடை. நமக்கும் நம்முடைய பரிசுத்தவான், அதாவது நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கும் இடையிலான அந்த உறவுல கூட தடை நின்று போனது. அதாவது இந்த பாவம் ரொம்ப ஆபத்தான, இந்த உறவுகளை முறிச்சிடுது என்று பார்க்கும். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவானாலும் சரி, உடன் சகோதரன் சகோதரிகளோட நமக்கு இருக்கிற உறவானாலும் சரி, அவருடைய முகத்தை பார்க்கக்கூடிய அந்த தைரியம், எப்ப நம்ம பாவத்தில் அகப்படுகிறோமோ, எப்ப பாவத்தினால மேற்கொள்ளப்பட்டுட்டோங்கிற உணர்வு வந்துச்சோ, அந்த நிமிஷம் நம்ம இந்தியத்திலிருந்து எடுக்கப்பட்டோம், நம் தலை தாழ்த்தி விடும், பார்க்க முடியாது அவருடைய முகம், அவர்கிட்ட பேசுவதற்கு முடியாது. அந்த பர்சனல் கம்யூனியன் கட், தனிப்பட்ட தொடர்பு தேவனோடு வந்து போயிடும். இந்த நிலைமையில எப்படி அந்த ஒன்று செய்ய முடியும், செய்யவே முடியும். அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிற முதல் விஷயம், இது பாவ உலகம், நீங்கள் இருப்பதோ பாவ சரீரம், உங்கள் விரோதி சாத்தான், அநேக தருணங்கள்ல இந்த பாவத்தினால மேற்கொள்ளப்படுவீங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல சகோதர சகோதரிகளே, நீங்க அந்த ஒன்று செய்யணும்னா இந்த பாவங்களுக்குள்ள உட்படாத படிக்கு உங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக விழித்திருந்து காத்துக்கொள்ளணும். ஏன்னா பாவத்தினுடைய தீமையான விளைவுகள் இப்பதான் நாம அங்க சொல்ல முடியும். கண்டிப்பா ஆதாமின் மூலம் அந்த பாவங்களுக்கு மன்னிக்கிறது, அதற்கப்புறம் செய்த பாவங்கள் ஒருவேளை நம்மையும் தேவனையும் பிரித்து அந்த ஒன்று செய்ய விடாதபடிக்கு தடை செய்துச்சுன்னா, நம்பிக்கை வைங்க தேவனுடைய அன்பு மேல, அவர் எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அறிக்கை மாற்றம் செய்யணும், 1 யோவான் 1:9 இருக்கிற மாதிரி படிக்க வேண்டாம். ஆனா அது மனதில் இருக்கட்டும். ஆனா இது ரொம்ப முக்கியம், நல்லா சிந்திக்கணும். அந்த ஒன்று செய்ய விடாமல் நம்மை தடுக்கிறது இல்ல, நம்பர் ஒன் நம்முடைய சொந்த பாவம், அது பாவமா இருக்கலாம், தெரிஞ்சே செய்த அக்கிரமமா இருக்கலாம், செஞ்சுட்டு அதுலயே நிலைச்சு நின்ற துணிகரமா இருக்கலாம், இவைகள் நம்மை பூரணத்துக்கு விடாது. இதுக்கு தேவன் இரக்கம் காண்பிக்கிறார், அது ஒண்ணு. நெக்ஸ்ட், அதுல இனிமேல் நீங்கள் மறுபடியும் உழன்று போய் விடாதபடியே ரொம்ப ஜாக்கிரதையா உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளும். அருமைய வசனத்துல சொல்றார், நம்மை சுற்றி நெருக்கிற பாவத்தை என்ன பண்ணலாம், நம்ம தள்ளி விடலாம். ஆமா, ஏன்னா அது நம்ம பாதையில முன்னாடி நின்றுட்டு இருக்கு, நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியல, மேற்கொண்டு முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு நிக்குது, சொல்லுங்க. ஆனா நல்லா பாருங்க வார்த்தை, அது எப்படி இருக்கு, நான் உண்மை பிளாக் ஆன் ஆல் சைட்ஸ், அது தடை சுற்றி இருக்குது, அந்த தடை நடுவுல மாட்டிட்டு இருக்கிறோம். ரொம்ப முக்கியம் இந்த காலத்துல சகோதர சகோதரி, நான் சுருக்கமா பேசிட்டு போக விரும்புறேன். வசனம் எங்கேயும் 4:2
நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி.
எபேசியர் ரொம்ப அருமையா அந்த பாயிண்ட் நம்ம வசனத்தில் பார்க்கிறோம். இதுவும் அவங்க பவுத்தா சொல்றாரு. பழைய மனுஷன், இந்த பழைய சுபாவம் எல்லாவற்றையும் நீங்க கலைந்து போட்டுடுங்க. ஆனா உண்மையான நீதி பரிசுத்தினால உண்டாயிட்ட அந்த புது மனுஷனை நீங்க தருவித்து கொள்ளுங்கள் என்று அங்க சொல்லுவது பார்க்கணும். கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலையும் சரி, மற்றவர்களுக்கு அடுத்த அர்ப்பணிப்பின் ஊழியத்திலையும் சரி, நாம் தேவ நீதிக்கு முன்பு பரிசுத்த வாழ்களாக காத்து கொண்டால் மாத்திரமே அடுத்த அடி நாம் எடுத்து வைக்க முடியும். இல்லாட்டி அந்த நிலைமையிலே தான் இருப்போம், அல்லது பின்னோக்கி தான் போவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பர்சனல் லைஃப், தனிப்பட்ட ஜீவியத்தில் தேவ நீதிக்கு முன்பு உண்மை பரிசுத்தம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு முதலாவது தடை இந்த பாவங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய பலவீனங்கள் விழிப்போடு இருக்கும், ரொம்ப முக்கியம். இரண்டாவது நம்ம சொல்லணும் என்று பார்த்தோம்னா, வசனம் இது கூட 4 மற்றும் 5 வாசிங்க, பிலிப்பியர் 3:4-5. பாருங்க, நீங்க அப்போஸ்தலர் பவுல் சில விஷயங்கள் பத்தி பேசுறோம். ஆக்சுவலா அவர் எதை பத்தி பேசுறாருன்னா, இன்னொரு வசனம் வாசிங்க, பிலிப்பியர் 3:13. பாருங்க, அவர் மறக்க விரும்புற ஒரு விஷயம், ஆக்சுவலா நான் இது சொல்ல மறந்துட்டேன், இந்த மறக்க விரும்புகிற விஷயம் பின்னானவைகள், அதாவது இந்த ஒன்று செய்வதில் இருந்து நம்மை தடை செய்கிற விஷயத்துல முதல் காரியம் என்ன அப்படின்னா பாவம் நம்ம சொன்னோம். ஆக்சுவலா என்னன்னா, நம்ம மறக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, அதை மறக்காம நினைச்சுட்டு இருப்பது நம்மை முன்னேறி செல்ல விடாது. அந்த பின்னானவைகள்ல நம்பர் 1 நம்முடைய பாவங்கள், நம்முடைய பழைய மனுஷன். இப்போ ரெண்டாவது என்னன்னு பார்த்தா, ஒருவேளை அநேகருக்கு இது பாவமா இல்லாமல் இருந்தா கூட, பாருங்க இப்ப அப்போஸ்தலர் பவுல் சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது என்னன்னா அந்த பின்னானவைகள் பத்தி பேசும்போது நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில நாம செய்துட்ட பாவங்கள் மாத்திரமில்லை, ஒருவேளை இந்த உலக பிரகாரமாக நம்ம சம்பாதிச்சுட்ட பேரு, புகழ், செல்வம், இல்லாட்டி வேற எந்த விஷயம் பூமிக்குரிய விஷயங்களாக இருந்துட்டாலும் சரி, சில சமயங்கள்ல சகோதர சகோதரிகள் அந்த ஒன்று செய்வதில் இருந்து செய்யாத படிக்கு போவதற்கு காரணம் என்னன்னா, அவர்கள் அந்த பின்னானவைகளை குறித்து வைத்துக் கொண்டிருக்கிற ஞாபகம் தான், அந்த பின்னானவைகளே பிடித்து கொண்டு இருப்பது தான். இந்த பின்னானவைகள்ல இப்ப நாம சொல்றது என்னன்னா, சகோதர சகோதரிகளே, இந்த உலக பிரகாரமான எல்லா விஷயங்கள், அது அப்போஸ்தலர் பவுல் இங்க சொல்றார், மாம்சத்தின்படி நான் மேலே பாராட்டணும்னு நினைச்சா நிறைய பாராட்டலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட் போடுவார் இல்லையா. அசன வாசிங்க, 4:5. சோ இதெல்லாம் என்னன்னா, அவர் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பே அவர் இந்த பூமியில இருந்து பெற்றுக்கொண்டிருந்த அவருடைய லாபமான விஷயங்கள், நல்ல படிப்பு, அரசாங்கத்துல நல்ல உத்தியோகம், சமுதாயத்துல நல்ல மதிப்பு, நல்ல பணம், எல்லாம் இருந்துச்சு. அப்போ பின்னானவைகள் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில கூட இந்த ஒன்று செய்ய விடாத படிக்கு இந்த காரியங்கள் இருக்கலாம். நம்மளுடைய செல்வமோ அல்லது உறவுகளோ அல்லது நம்ம படிப்போ, கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஒரு பவர் இருக்குது நம்ம மேல. அவைகளுக்கே தகுந்த ஜீவியத்தை ஜீவிப்பதுக்கு நாம சில சமயங்களை நம்ம ஒப்பு கொடுத்துடும். சமுதாயத்துக்கு பயந்துட்டு இருக்கிற வேலையில நம்ம சூழலை பார்த்துட்டு பெற்றெடுக்கிற செல்வத்தை தக்க வைத்துக் கொள்ளுவதற்காக உடற்படிக்கை உண்மை இல்லாம போயிட்டு, இதெல்லாம் நமக்கு இடைஞ்சலாக அங்க இருக்கும். சுருக்கமா சொன்ன இந்த முதல் பாயிண்ட், அந்த ஒன்று செய்வதற்கு தடையா இருக்கிற காரியங்கள்ல இந்த பின்னானவைகள் முதல்ல வரும். நம்முடைய பழைய மனுஷனுடைய பலவீனமான சுபாவமாக உண்டாகிற பாவங்கள், நெக்ஸ்ட் பழைய வாழ்க்கையினுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், லட்சியங்கள், அல்லது சுதந்திரித்துக் கொண்ட பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், இவைகள் மீது நம்முடைய கவனம் அதிகமாக இருந்துச்சுன்னா, இவைகளோடைய தொடர்புள்ளவர்களா இப்பொழுதும் நாம் இருந்துட்டு இருந்தோம்னா உறுதியா எழுதி கொள்ளலாம் அந்த ஒன்று நாம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் அப்போ சொன்னார், இதெல்லாம் பின்னானவை, இதை நான் மறக்கணும் மறக்கணும், மறந்தா அந்த ஒண்ணு செய்ய முடியும். அந்த ஒண்ணு செய்ய முடியல அப்படின்னா திங்க் பண்ணணும், இது மறந்தீங்களா, மறந்திருக்கிறீங்களா. இதுதான் நம்ம சாதாரண ஒரு விஷயம், எல்லா சப்ஜெக்ட்லையும் பேசுற விஷயம், இனிமேலும் எல்லா சப்ஜெக்ட்லையும் பேசத்தான் போறோம். ஏன்னா இதோடு நமக்கு போராட்டம் இருந்துட்டே தான், இந்த பிளஷ், இந்த மாம்சம், இந்த பூமிக்கு ஏற்ற மாம்சம், இந்த பூமியில இருப்பதுக்கு ஏற்றது தான் சிந்திக்கும், விரும்பும். அது எவ்வளவு ஒன்டைன் மீட்டிங் வச்சாலும் பரவாயில்ல, அது இப்படித்தான் சிந்திக்கும். ஒரு வாரம் ஒரு வைராகியத்துல இருக்கும், அடுத்த வாரம் ரெண்டு மடங்கு பின்னாலும். சோ மறுபடியும் மறுபடியும் இந்த சிந்தை நமக்குள்ள பின்னானவைகள், அது பின்னானவைகள், அது மறக்கணும், அது மறக்கணும். நோக்கம் சகோதர சகோதரிகளே, இதுல விழிப்பு நமக்கு ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட் அப்போஸ்தலர் பவுல் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், வசன வாசிங்க பிலிப்பியர்ல அதே மூன்றாம் அதிகாரம் 12 வசனம், அதே வசனத்தை படிக்கிறோம். ஆனா இங்கேயும் கூட ஒரு அருமையான பாயிண்ட் கிடைக்குது, அந்த ஒன்று செய்யணும் அப்படின்னா சில காரியங்கள் நம்ம தெளிவா செய்யணும், அது செய்யலைன்னா அது தடைய அமைஞ்சிடும், அந்த ஒன்று செய்ய முடியாது. இங்க என்ன பாருங்க வசனத்துல, அதாவது என்ன சொல்றாரு 12 வசனம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தெரிந்தவனானே என்று எண்ணாமல், எண்ணிட்டா நான் கேட்கிறது, நான் அந்த ஒன்று செய்யணும், அந்த ஒன்று தான் செய்யணும், அதுக்கு நான் என்ன பண்றேன்னா அது செஞ்சுட்டேன்னு நான் என்ன பண்ண போறது, நினைச்சுட்டா நினைக்க கூடாது, ஓகே நான் திருப்பி கேட்கிறேன், நினைச்சுட்டா பரிபூர்ண நன்று, நான் இருக்கிறேன் பிரதர் பரிபூர்ண நன்றுல நினைச்சுட்டோம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல ரொம்ப ஆபத்து. அதாவது ஒரு சுய திருப்தி, சுய திருப்தி, நான் அடைந்தாயிற்று, நான் பெற்றிருக்கிறேன், நான் நீதியாத்தான் பேசிட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கிறேன், என்கிட்ட சரக்கள் இல்லை. இந்த மாதிரி நம்மை நாமே திருப்திப்படுத்தக்கூடிய எண்ணம், இதுவும் ஒரு தடை, முன்னே செல்ல விடாது. ஆனா அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப ஷார்ப், ரொம்ப கிளியரா அவர் கண்டுபிடிக்கிறார், நான் பெற்றுக்கொண்டதா நினைக்க போறதே இல்லை, எப்ப வரைக்கும் சாகிற வரைக்கும். நான் பாருங்க, நான் மைண்ட் பாருங்க என்ன அருமை சொல்றாரு, நான் மரண பரியந்தம் அதை அடைந்தாயிற்று என்று நான் நம்பர் போறேன், நான் நினைக்க போறதே கிடையாது, மரணம் வரைக்கும் என்னுடைய ஒரே பெற்றுக்கொள்ளணும், 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 இன்னும் பெறணும், இன்னும் பெறணும், இன்னும் பெறணும். சோ இந்த விஷயத்துல ஒரு திருப்திக்குள்ள அவரு வர்றதில்லை, ஏன்னா இது தேவன் எதிர்பார்க்கக்கூடிய உன்னதமான நிலை, அது நம்மளுடைய குறுகின சிந்தைக்கு எட்டார். சோ பெஸ்ட் என்னன்னா மரண பரியந்தம் இந்த அழைப்புல அந்த ஒன்றை எதிர்பார்த்தே முன்னாடி போய் கொண்டு ரீப்ரின்ஸ்ல ரசில் ஒரு சின்ன போயம் அருமையா எழுதுவான். அது படிக்கும் போதெல்லாம் ரொம்ப உற்சாகமா, அதாவது சாகர வரைக்கும் அந்த கிரீடத்தை வாங்கிட்டேன் என்று யாருமே நினைச்சாரு. இன்னைக்கு உயிரோட எதிர்ச்சிருக்கீங்களா, இன்னைக்கு அந்த கிரீடத்துக்கு நீங்க சொந்தக்காரர் ஆகிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியும் சிந்திச்சுக்கோங்க. நாளைக்கு ஒருவேளை தேவன் மறுபடியும் உயிரோட எழுப்புறாரா, நாளைக்கும் அதே விஷயத்த முழு விளக்கமும் செய்யும். மூச்சு போகிற வரைக்கும் ஓட்டம் முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க, அல்லது இந்த ஓட்டத்தில் அடைய வேண்டிய இலக்கு நம்ம அடைஞ்சிட்டோம்னு நினைச்சிடாரு. ரொம்ப பிராக்டிக்கல் சஜஷன்ஸ் தான் உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையா நம்ம வைக்கிறோம் சகோதர. ஆனா இதெல்லாம் சில பவுல் வார்த்தையிலிருந்து தான் நம்ம அங்கே எடுக்கிறோம். நான் அப்படி நினைக்க போறதில்லை அப்படின்னா அது ஒரு முக்கியமான காரியமா அவர் சொல்றார். நான் ஒருபோதும் நான் செல்ஃப் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன் இந்த விஷயத்துக்கு, என்னை நானே திருப்திப்படுத்தி கொள்ள போறதில்லை. ஒன்னு தான் செய்ய போறேன், லக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த போராட்டம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு, நாளானைக்கு இருக்கும், அடுத்த மாசம் இருக்கும், கிருபையில ஒரு வருஷம் எனக்கு தேவன் கொடுத்தாருன்னா அந்த வருஷம் கூட இருக்கும் 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 இருக்கும். தேவனா பார்த்து என்னை மேல எடுத்துக்கொள்ளுகிற வரைக்கும் நான் வாழ போறேன். ரொம்ப முக்கியமான ரொம்ப அவசியம் இது. இது வந்து எதனால ஒருவேளை நான் அடைந்தாயிற்று என்று நம்ம இல்லை யாராவது எனக்கு இருக்கு எது காரணமா இருந்தா அது கூட ஒரு பலவீனம் தான், சுய நீதி. சோ இந்த சுய நீதி மேல நாம நம்பிக்கை வைக்க கூடாது. நம்மை நாமே தேவனுக்கு முன்பாக பரிசோதனை செஞ்சு பார்த்து நம்மை நாமே நமக்கு சர்டிபிகேட் கொடுத்துரு சுய நீதி. இது கூட அது கூட அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நியாய பிரமாணத்தினால் உண்டாகும் இருக்க மாட்டேன். இருந்துட்டா அந்த ஒன்று செய்ய முடியாது. சுயநீதி உடையவனா இருக்க மாட்டேன் அப்படின்னா எனக்கு நானே உத்தரவாதம் சொல்லிக்க மாட்டேன். என் பார்வையில நானே என்னை நீதிமான் என்று எண்ணிக்கொள்ள மாட்டேன். என் பார்வையில நானே ஓட்டத்தை முடிச்சிட்டேன், சாயலை அடைஞ்சிட்டேன், இனி எனக்கு போராடுவதற்கு ஒண்ணும் இல்லை, நான் மாம்சத்துல கூட அந்த பூரணத்துக்கு மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன். சோ இந்த ஒரு காரியம் கூட நம்ம கவனிக்கணும். ஆனா இலைகள் எல்லாம் தடைகள் நமக்கு நம்மை முன்னேறி செல்வதற்கு விடாது. அப்படியே ஒரே இடத்துல நம்ம நிக்க வச்சிடும். சும்மா கேஷுவலா திங்க் பண்ணுங்க மறுபடியும் அந்த மூணு விஷயங்கள். நம்முடைய பாவங்கள் தொடர்ந்து நம்ம அதுலயே நெனைச்சு நின்னோம்னா முன்னேற மாட்டோம். இந்த உலகத்தின் மீதான நம்மளுடைய ஒரு பிணைப்பு, உலகத்தில் உண்டாயிருக்கிறவைகளை நம்ம நேசிக்கிறது, பின்னானவைகள் பேரு புகழ் சொத்து பத்துக்கள் உறவுகள், இது நம்மள முன்னேறி செல்வதற்கு விடாது. அல்லது நம்ம பார்வையில நாமே நீதிமான்களா நமக்கு தெரிஞ்சு நம்முடைய ஓட்டம் நமக்கு ஒரு திருப்திகரமானதாக நம்மளே உணர்ந்துட்டோம்னா அது கூட ஒரு பயங்கரமான ஒரு வஞ்சனை. நான் பூர்ணமாயிட்டேன் என்று சொல்லுகிறவர் அவர் பூர்ணம் இல்லாதவரா இருந்தா இனிமேல் பூர்ணமே ஆக முடியாது. ஏன்னா ஒரு மாயையான நிலைமைக்குள் அவர் தன்னை அங்கு உட்படுத்திக் கொள்கிறார். சோ இந்த சுயநீதி உடையவர்களா இருக்கக்கூடாது. தேவ நீதியின்படி ஒவ்வொரு நாளும் நம்மை சுய பரிசோதனை செய்து பார்க்கிறவர்களா இருப்போம். தேவ நீதிக்கு முன்பாக கலைந்து போட வேண்டிய விஷயங்களை கலைந்து போட முயற்சி செய்வோம். தடுத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களுக்காக பிரயாசங்கள் நாம ஏறெடுப்போம் சகோதர சகோதரர். இப்போ இந்த ஒன்று செய்வதில் இருந்து நம்மை வழி விலக செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? திங்ஸ் தட் டிஸ்ட்ராக்ட் அஸ். சாத்தானுடைய தந்திரம் ரொம்ப பெரியது. சிலருக்கு இந்த தடைகள் வைத்திடுவார், அவர்கள் அதை தாண்டுவதே கிடையாது. மாம்ச இச்சை, கண்களின் இச்சையில வர உலகத்தினுடைய இச்சைகள் ஜீவனத்தின் பெருமையே பிளாக் தாண்டவே மாட்டார். ரொம்ப சிம்பிளா அறிஞ்சிக்க மாட்டார். ஆனா சிலர் தேவன் மீது உள்ள அன்புல வைராகியத்துல இந்த ஆரம்ப சோதனைகளை மேற்கொண்டுடுவாங்க. இப்ப சாத்தான் அவர்கள் கிட்ட பழைய சோதனையெல்லாம் வைக்கிறது இல்ல, ரொம்ப ஞானமான ஒரு சோதனை தான் வைக்கிறா. சரி, முன்னேறி செல்ல உறுதியா இருக்கிறீங்களா? முன்னேறி செல்லுங்க. ஆனா நான் பார்க்கிறேன், நீங்க எப்படி அந்த சரியான பாதையில் போய் அந்த இலக்கை அடைவீர்கள்? ஏன்னா போகிறோம் என்கிற எண்ணத்தை உங்களுக்குள்ள நான் அனுமதிச்சுட்டு, ஆனா உங்களை போகிற இடத்துக்கு அனுப்பாம வேற இடத்துக்கு நான் டிசைன் பண்ணுறேன். இது டைவர்ஷன். இது ரொம்ப ரொம்ப தந்திரமாக நடக்கிறது. இந்த காரியங்களை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் சகோதர சகோதரிக்கு. இது அப்போஸ்தல் பவுல் இது குறிச்சு கூட சொல்றார் பிலிப்பியர் 13 அதிகாரத்திலேயே 2 வசனம். இந்த அதிகாரம் முழுக்க ஒரே தீர்த்த அப்போஸ்தல் பவுல் பேசிட்டு இருக்கிறார். நான் இந்த ஒண்ணுதான் செய்ய போறேன். இது செய்வதற்காக அது பண்ண மாட்டேன், இது பார்க்க மாட்டேன், யோசிக்க மாட்டேன், இது நினைக்க மாட்டேன், இது எல்லாம் தூக்கி வீசப்போம். அவரு பார்க்க மாட்டேன், யோசிக்க மாட்டேன், சொல்ல மாட்டேன், என்னென்னலாம் சொன்னாரோ அதைத்தான் நம்ம பார்க்கணும். இப்போ லிஸ்ட்ல இன்னொன்று வருது, எச்சரிக்கையா இருக்கணும் இந்த ஒன்று செய்கிற விஷயத்துல, இல்லாட்டி வழி விலகி போயிடுவோம். எதை பார்த்து யாரை பார்த்து அப்படின்னா, நாய்கள் ரொம்ப ஸ்ட்ராங் லாங்குவேஜ். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. நெக்ஸ்ட், ஒருவேளை தமிழ்ல நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணா பொல்லாத பொல்லாங்கு செய்பவர்களுக்கு, ஈவில் டூயர்ஸ், பொல்லாங்கு செய்பவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்புறம் சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாய் அங்க இருங்கள் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வசனம் சொல்றா இருப்பாருங்க. நாமே விருத்த சேதனம் உடையவங்க, நாமே ட்ரூலி கான்சக்ரேட்டட், ஃபுல்லி கான்சக்ரேட்டட், நாம தான் உண்மையில முழுமையா அர்ப்பணிச்சவங்க. ஆனா அப்படின்னு தங்களை சொல்லிட்டு இருக்கிற சுனத்துக்காரர்களுக்கு, பொல்லாங்கு செய்யறவர்களுக்கு, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் இது சகோதர சகோதரி. இது யார் இவங்க? கான்சக்ரேட்டட் சொல்லிட்டு கான்சக்ரேட் இல்ல, தேவனுக்காக அர்ப்பணிச்சிருக்கிற சொல்லிட்டு அவருக்கு அர்ப்பணிப்பு இல்ல, சுயத்துக்கு அர்ப்பணிச்சு பொல்லாங்கு செய்கிறது. யார் இருந்தாங்க சகோதர சகோதரி? நாய்கள் பைபிள்ல சுயநலம் மிக்கவங்களுக்கு அடையாளம். சுயநலத்துக்காக மற்றவர்களை இடரல் செய்கிறவர்களுக்கு அடையாளம். தேவையில்லாம தீமை பேசி, தீமை பெணைச்சு, தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குறவர்களுக்கு அடையாளம். ஏன்னா நாய் என்ற அந்த விலங்கு இதெல்லாம் செய்யும். இப்படிப்பட்டவர்கள் தங்களை அர்ப்பணித்தவர்கள் என்று சொல்லிட்டு உங்கள் மத்தியிலேயே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இவர்கள் மூலம் நிறைய பிரிவினைகள், குழப்பங்கள், தேவையற்ற பக்தி பயிற்சிக்கு ஏது வல்லாத சம்பாஷணைகள் இதெல்லாம் வருவதற்கு உங்களுக்கு மத்தியில வாய்ப்பு இருக்குது. பி கேர்ஃபுல், இதுக்கெல்லாம் கவனம் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா டைவர்ட் ஆயிருந்தீங்க. இது பார்க்காதீங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு இந்த விஷயத்துல. சகோதர சகோதரி. இது அப்போஸ்தலர் பவுலோட லாங்குவேஜ். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க ஒன்றுதான் நாம் செய்யணும், அந்த ஒன்று செய்யவிடாமல் மற்றவைகளுக்கு நம்ம திசை திருப்பக்கூடிய இந்த கிளாஸ், இந்த வகுப்பார், அவங்களுடைய செய்கைகள், அவங்களுடைய வாழ்க்கை முறை எதுக்கும் நீங்க சரி சாய்க்காதீங்க. ஏன்னா சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம் பேசியாகணும் இன்னைக்கு. ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துக்கு பைபிள்ல அநேக வார்த்தைகள் இருக்கு. உங்களுக்கு விரோதமாய் இவைகள் வரும், எதிர்த்து நிக்கணும் நீங்க. ஆனா வரும், வரக்கூடிய காலம் இது. ரெண்டு தெசலோனிக்கேயர் 2:10-12, அதாவது கொடிய வஞ்சனைகள் அனுமதிக்கப்படுகிற காலம் என்று கூட இந்த வசனத்துல வாசிக்கிறோம். கொஞ்சம் வேகமா வாசிங்க.
அப்போ வசனவாசி
இது கடைசி நாட்கள்ல சபை மீது அனுமதிக்கப்படுகிற கொடிய காலங்கள்ல இந்த சபைக்குள்ள எப்படிப்பட்ட ஜனங்கள் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்ற எச்சரிப்பு வசனம். ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி வசனங்கள் நம் ஐக்கியங்கள்ல நாம் ஒன்றாக வந்திருக்க பொழுது பேசுவது. பட் வசனங்கள் வசனங்கள் தான், அது ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக, எச்சரிப்பு ஊட்டுவதற்காக, பரிசுத்தமாக்கப்படுவதற்காகத்தான் தேவன் நமக்கு அங்கு தந்திருக்கிறான். ஆனா ரொம்ப பெரிய லிஸ்ட், இது கொடிய காலம், வஞ்சனை மிகுந்த காலம், இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் இருப்பாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா. ஆனா இப்படிப்பட்டவர்களே நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, வேற ஏதாவது இப்படி பட்டவர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கமா நடந்துக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்கோம், எதுவுமே இல்லை. இது உங்கள் லட்சியம் காத்துக்கொள்ளும்னா சிரித்து வேலைகள் என்ன ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நிறைய வசனம் நான் காண்பிக்கணும், ரெண்டு பேரும் மூணாம் அதிகாரம் 3-4 வசனம் கூட அன்புனால நாம் எடுக்கணும். சமரசம் கிடையாது. பாருங்க இந்த வசனங்கள் நீங்க மெடிடேட் பண்ணணும், தயவு செஞ்சு இல்லைங்க. நாம் கர்த்தர் இயேசுகிட்ட இருந்து கற்றுக்கொண்ட உபதேசங்கள்ல ரொம்ப உறுதியாக அங்க இருக்கணும் என்று அங்க பார்ப்போம். பாருங்க ரசல் அவர்கள் ரீப்ரின்ஸ்ல ஒரு பக்கத்துல பேசும் போது உதாரணம் ஒன்று செய்கிறேன் வசனத்துக்கு வர கமெண்ட்ஸ்ல தான் இந்த வாசகம் இருக்குது. We are not to be distracted by fancied theorizing, fancied new lights, prosperity or the cares of this world. இந்த உலகத்தின் காரியங்கள் மீதோ இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் மீதோ அல்லது புது வெளிச்சங்கிற மாதிரியான போதனைகளினாலோ அல்லது அருமையான ஆராய்ச்சிங்கிற மாதிரியான போதனைகள்னாலோ திசை திருப்பப்பட்டு போயிடாதீங்க. ஏன்னா ஒன்று செய்யணும், நீங்க அந்த ஒன்று தான் செய்யணும். ஆனா அதை செய்ய விடாதபடிக்கு வழிவிலக்கு செய்வதற்கு இதெல்லாம் காரணமா பாருங்க. ஆராய்ச்சி நல்லா இருக்கும், பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் அப்படி லிங்க் இப்படி லிங்க் புது வெளிச்சம் புது சத்தியம் அப்படி ஏதாவது இருக்குங்களா? பழசு தான் நம்ம கிட்ட இருக்கு. இயேசு போதிச்சது, அப்போஸ்தலர்கள் போதிச்சது, அப்படியே வந்து இன்னும் கையில இருக்கிறது தான் புது செய்து வரா. ஆனா அந்த மாதிரி எல்லாம் இந்த கடைசி நாட்கள்ல அனுமதிக்க போட்டுடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பாருங்க இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், டைவர்ஷன். நம்முடைய ஃபெலோஷிப்ல நம்முடைய சகோதர ஐக்கியத்துக்குள்ள இந்த மாதிரி கொடிய வச்சனைகள் இந்த கடைசி நாட்களில் தேவன் அனுமதிக்கிறார். ஏன்னா தேவன் சொல்ல பொழுது அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவா சத்தியத்தின் மேல அவர்கள் வைக்க வேண்டிய அன்புல இருந்து விலகிருக்கிறார். சத்தியத்தின் மேல் அன்பு வைக்காட்டிவார், எது மேல அவங்க அன்பு வச்சிருப்பாங்க அப்படி எது மேலேயும் வச்சுட்டு போட்டோம். அது அவங்க விரும்புறதுனால நான் அதை அனுப்பிச்சுக்காங்க அவங்க அப்படி போட்டோம். ஆனா நீங்கள் அந்த ஒன்று செய்வதற்காக அழைக்கப்பட்டுட்டாங்க. நெளிமையான தூய்மையான உண்மையான சத்தியம் அதை நீங்க பற்றுதல் உள்ளவர்களா எதிர்க்கிறவர்களால மறுலாமல் நீங்க அந்த சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கணும். மிக முக்கியம் சகோதர சகோதரிகள், இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். இன்னும் ஒண்ணு நான் பேச விரும்புறேன், இன்னும் ஒன்னே ஒண்ணு. இது ரொம்ப அருமையான நம்ம கவனிக்க வேணும். செய்ய வேண்டிய அந்த ஒன்றில் இருந்து நம்மை வழிவிலக செய்வது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை நாம் பாருங்கள். அது பிலிப்பியர் 3:14 அவர் சொல்றார். அவருடைய வார்த்தையிலே எடுக்கிறோம். நான் எல்லாம் மறந்துச்சு. பாருங்க முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடர்கிற அப்படின்னா அவர் என்ன அழகா சொன்னார்னா தெளிவா எது இலக்கு என்பதை புரிஞ்சுக்கொண்டு லக்கை பார்த்து மாத்திரம் ஓடிட்டே இருக்க அப்படின்னா நிச்சயம் இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு ஓடுறது. அப்படி ஓடினாத்தான் அந்த ஒன்று செய்ய முடியும். அது எப்படி செய்ய முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா ஒருவேளை இதுதான் என்று சரியா நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம், கண்டிப்பா என்ன செய்ய முடியாது உங்களால் பாத்தீங்களா? அப்படின்னா அந்த செட்டாயிட்டி ரொம்ப முக்கியம். அப்படின்னா நீங்கள் லக்காக பார்த்திருப்பது லக்கா இருக்கணும், லக்கு மாதிரி லக்கு போல இதுக்கெல்லாம் என்ன ஆயிடக்கூடாது. புரியுதுங்களா? இதுதான் தேவன் என்னிடத்துல எதிர்பார்ப்பது. நான் செய்ய வேண்டும்படி தேவன் என் கரத்துல கொடுத்திருக்கிறது இதுதான், இவ்வளவுதான், இப்பதான். ரொம்ப கிளியரா இருக்கும். ஒரு வேலை அநேகர் ஒன்று செய்ய முடியாமல் போவதற்கு காரணம் என்னன்னா, லக்கை மறந்து விடுவது தான் காரணம். லக்கை தெளிவாக புரிந்து கொள்ளாத போவது தான் காரணம். இது அப்போஸ்தலர் பவுல் இன்னொரு இடத்துல சொல்றார், 1 கொரிந்தியர்ல 9:26 நான் நிச்சயம் இல்லாமல் ஓட மாட்டேன் அப்படின்னா நான் நிச்சயம் படுத்திக்குவேன். நான் எங்க ஓடுறேன், எதுக்கு ஓடுறேன், எப்படி ஓடணும் நான் தெளிவா நான் பார்த்துருவேன். நான் நிச்சயம் இல்லாமல் ஓட மாட்டேன். அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் அழகா சொல்றாரு, வசன வாசிங்க. நான் சிலம்பம் பண்ணுவேன், ஆனா எப்படி சிலம்பம் பண்ண மாட்டேன். யார் சிலம்பம் பண்றவங்க யார் அடிக்கணும்? ஆமா, அவர் சிலம்பம் பண்றாருன்னா சண்டை போடுறாரு. சண்டை போடுறாருன்னா அவருக்கு யார் இருப்பார் முன்னாடி? ஒரு விரோதி இருப்பார், ஒரு ஒரு போட்டியாளனே வச்சுக்கோமே. இவர் யார்தான் அடிக்கணும்? அவர்தான் அடிக்கணும். அவருக்கு நிக்கிறார், இவர் திரும்பிட்டீங்க, நல்லா சண்டை போட்டிருப்பார். அவர்கிட்ட என்ன பண்றீங்க கேட்டா எடுத்தா சொல்லுவார், ஐ எம் ஃபைட்டிங், நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். எங்க போடுறீங்க? உங்க எளிமை இங்க இருக்கிறா, அவர் அடிக்கணும், அதுதான் உங்க வேலை. இங்க போட்டிருந்தேன். அப்போ சில ரொம்ப ஸ்ட்ராங் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், உறுதியான சில அடையாளங்கள் கொடுக்கிறார். அதாவது இங்க சிலம்பம் வருது இங்கிலீஷ்ல, as one who beat up the air. காற்றை அடிக்கிறவன் மாதிரி அடிக்க மாட்டேன். அதாவது அவருடைய நாட்கள் அப்போஸ்தலர் பவுல் ஒரு வேலை நம்ம பார்க்கிறோம், அவருடைய எழுத்தெல்லாம் பார்க்கும்போது அவர் இந்த ஒலிம்பிக்ஸ், ஒலிம்பிக் போட்டிகள், சில மல்யுத்த போட்டிகள், இதெல்லாம் நிறைய கூர்ந்து கவனிச்சிருக்கிறார். அதுல அவங்க ஜனங்கள் என்னென்ன பண்றாங்க அந்த பரிசை வாங்குவதற்கு, அதை அப்படியே ஸ்பிரிச்சுவலா கம்பேர் பண்றான். இது வந்துட்டு ஒரு மல்யுத்த போட்டி, அதுக்கு தயாராகும் போது என்ன பண்ணுவாங்களா, காற்று நிரப்பின பேக் வச்சு என்ன பண்ணுவாங்க, சோ குத்திட்டு இருப்பாங்களா, அது வந்து பிராக்டிஸ்க்கு தான். அப்புறம் சமயம் வரும்போது யார் குத்தணும்? போட்டியாளர் வரும்போது அவர் குத்தணும். பேகையே நல்லா திறமையா குத்திட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? சோ நான் காற்றை அடிக்கிறவன் மாதிரி நான் சிலம்பம் பண்ண மாட்டேன். நான் சிலம்பம் பண்ணுனா யார்கிட்ட பண்ணணும்? நிச்சயத்துக்கு தான் நான் பண்ணணும். ஒரு தெளிவை பற்றி அங்க பேசுவார். தெளிவு நம்ம கிட்ட இருக்கணும். அவர் இந்த பரம அழைப்பு பத்தி, அந்த பந்தய பொருளுக்காக, அந்த லக்கை நோக்கியே தொடர்கிற விஷயம் பத்தி பேசும் போது இதெல்லாம் அவருடைய க்ளோசிங் வேர்ட்ஸ், அப்படியே முடிவு வார்த்தைகள் அங்க அழகாக சொன்னார். நான் நிச்சயம் இல்லாமல் ஓட மாட்டேன். அப்ப நான் புரிஞ்சுக்குவேன், என் அழைப்பு, என் இலக்கு, என் வாய்ப்புகள், என் பொறுப்புகள், என் கடமைகள் என்னங்கறத சரியா புரிஞ்சுட்டு அதுல மாத்திரம் என்னை அர்ப்பணிச்சுட்டு நல்ல கணக்கு ஒப்புவிக்கிறதுக்கு நான் செஞ்சுட்டு இருப்பேன். என்கிட்ட தேவன் கொடுக்காதது பத்தி கவலை இல்லை, என் இடத்துல தேவன் கேட்காதது பத்தி நான் வருத்தப்பட மாட்டேன், எனக்கு இயற்கையாவே தேவன் தராத தாழ்ந்துகள் பத்தி நான் ஒண்ணு கூட யோசிக்க மாட்டேன். என் கையில என்ன தேவன் தந்திருக்கிறார், நான் என்ன அவருக்காக செய்ய முடியும், அது நான் தெளிவா அவைகள் வச்சு எப்படி தேவனுக்கு நான் நல்ல சாட்சி கொடுக்க முடியும், என் பொருத்தனையை நான் நிறைவேற்ற முடியும், குமாரன் சாயலுக்கு நான் வளர முடியுமோ அதில் மாத்திரம் நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன். இது ரொம்ப முடியும். அநேக சமயங்களில் சகோதர சகோதரிகளே இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் தெளிவில்லாமல் போயிடுறாங்க. பாருங்க, ஒரு சில ரீப்ரின்ஸ் பகுதிகள் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். ரிலாக்ஸிங் அவர் எஃபர்ட்ஸ் இன் வேரியஸ் டைரக்ஷன்ஸ் in order to concentrate our energies upon those things which we can best bring to perfection. அதுதான் ஒன்று செய்தல். ஒன்று செய்தல் என்ன சொல்றாருன்னா, வருது, அதாவது நம்முடைய பிரயாசங்களை எல்லா பகுதியிலையும் நம்ம போட்டுட்டு ஒன்னுலயுமே பூரண வராம இருப்பதில்லை. நம்மனால எந்தெந்த விஷயங்களை பூரணத்துக்கு கொண்டு வர முடியுமோ அந்த விஷயங்களுக்கு மாத்திரம் நம்முடைய முழு அர்ப்பணிப்பு பிரயாசத்தை போட்டு செய்வது தான் ஒன்று செய்தல். எது வளரணுமோ அது வளரும். வளர்வதுக்கே வாய்ப்பில்லாததுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. பிரயாசங்கள், பலிகள், அர்ப்பணிப்புகள், டைம், மணி எல்லாம் போட்டு, அது ரொம்ப முக்கியம். சகோதரர் கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும் போது அந்த உதாரணம் கூட ஷேர் பண்றேன். ஒருவேளை எனக்கு தேவனுடைய வார்த்தையை படிச்சு புரிஞ்சு வாஞ்சியுள்ள சகோதரர்களுக்கு அறிவுக்கு வாய்ப்பு எனக்கு தேவன் கொடுத்திருப்பார். ஆனா அதுல நான் கொஞ்சம் குறைவுகளோடு இருக்கலாம். அந்த விஷயத்துக்கு என்னை முழுவதுமாக அர்ப்பணித்து என்னை வழியாக அர்ப்பணிச்சேன்னா தேவன் என்னை மென்மேலும் மென்மேலும் பண்படுத்தி அந்த ரீதியில் என்னை ஒரு அருமையான பாத்திரமாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கும். அதுக்கு தான் என்னுடைய அனைத்து காரணங்களை நான் போறேன். எனக்கு கொஞ்சம் மியூசிக்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏதோ கேள்வி ஞானத்துல அப்படி இப்படி வாசிப்பேன். ஆனா தேவன் உண்மையிலே அது எனக்கு கொடுக்கல. இப்ப நான் மியூசிக் கிளாஸ்க்கும் போலாம். டைம், நேரம், பணம் எல்லாத்தையும் அதுக்கும் போட்டுட்டு இருக்கலாம். அது என் பூர்ணத்துக்கே கொண்டு வராது. அது வேஸ்ட். எதுதான் செய்யணும் அது புரிஞ்சுக்கணும். பர்சனலாவும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பொதுவான ஊழியங்களையும் சரி, தேவன் நம்ம கையில கொடுத்ததும் நம்ம பிரயாசங்கள் எடுத்தா அவர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறதும் அவர் சித்தம் முழுதுமான காரியங்கள் எவைகள் என்று தெளிவாயி அதுல உங்களை நீங்க அர்ப்பணிச்சு கொண்டுள்ளார். ஒரு அருமையான உதாரணம் நாம அவங்க சொல்லுவோம் இல்லையா. அதாவது சில மரங்கள் நம்ம நடுவோம். பர்டிகுலரா எந்த மரம் எனக்கு தெரியல. ஆனா அந்த மரங்கள் வளரும் போதே என்ன பண்ணும், சின்ன சின்ன கனிகள் தந்துட்டு அந்த கனிகள் காசுப்படக்கூடாது. அந்த மரம் இன்னும் நல்லா வளர்ந்து இறுதியில தரப்போகிற ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தரப்போற கனிகள் தான் நல்ல கனிகளா. இப்போ அந்த மரத்தை வளர்க்கிறவருடைய பொறுப்பு என்னன்னா, அதுக்கு முன்னமே இப்படி வந்திருக்கிற கிளை, அப்படி வந்திருக்கிற கிளை, அதுல ரெண்டு பழம் தொங்கிட்டு இருக்கும், சின்ன சின்ன பழம் தொங்கி அது பார்த்து திருப்தி ஆயிட்டு தண்ணி ஊங்கிட்டே இருந்திருக்கிறாரு. என்ன பண்ணணும், கிளை கட் பண்ணும். மரம் நேர வளர்த்து கனி தர சூழல். இப்போ அங்க வர கனிகள் அதுதான் கனி. ஆனா அந்த கனி வரணும்னா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய கிளைகள். எந்த கனி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், அந்த கனிகள் கொடுப்பதற்காக நம்முடைய அனைத்தையும் வளைத்து தேவன் கரங்களுக்குள்ள கொடுக்கும் அவர் சித்தத்தின்படி. அது ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. பாருங்க, இன்னொரு வாசகம் கூட நான் வாசிக்கிறேன். ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், ரொம்ப அருமையான வாசகம். ரீப்ரின்ஸ் 24:66 நல்லா கவனிங்க. The fruit bearing of box is not to be understood as the principal thoughts. அதாவது கிரியைகள் என்கிற அந்த ஆவியின் கனிகள் தான் பிரதானம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுது. கிரியைகள் வேலை கிரியை வேலை கிரியைனா எங்க எதுல தேவன் தடுத்த காரியங்கள்ல, தேவன் தடுத்த காரியங்கள்லயே வேலை செய்யணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது அர்ப்பணிக்கணும், ஏதாவது பண்ணணும். ஏன்னா அதுதான் நம்ம நம்ம கிட்ட இருந்து வர கனிகள் போல அநேகருக்கு வெளியே தெரியும். சோ இந்த கிரியைகள் தான் மெயினே, அங்க போகணும், இது செய்யணும், அப்படி பார்க்கணும். அது இந்த எண்ணம் சொல்லாதீங்க. The first thought is that we should have this fruit and grace of the Spirit brought to maturity. அதுக்கு முன்னால அந்த ஆலயம் கனிகளே நமக்குள்ள என்ன வாகனம் பூரணத்துக்கே கொண்டு வரணுங்கிறது தான் முக்கியம். சுருக்கமா சொன்னா உங்களுக்குள் வளர வேண்டிய அந்த குணலட்சணங்கள் ஒரு பூரணமான வளர்ச்சிக்குள்ள வரணும் என்பது தான் பிரதானம். அதோடு இசைந்து வெளிப்படலாம், அதற்கே உரிய கிரியைகள். உங்கள் கவனம் திசை திரும்பிட வேண்டாம். இந்த இசைந்து அடையாளமா புரியுதுங்களா, உள்ள இருக்கிற குணலட்சணத்தை வெளிப்படுத்தக்கூடியவைகள் தான் என்னது கிரியைகள். குணலட்சணமே இல்ல, அத பத்தி யோசனையே இல்ல, ஆனா அது இருந்தா வெளியே வர கிரியைகளுக்கு என்ன பண்ணிட்டு இருப்போம்? பத்து முதல்ல இந்த குணலட்சணத்துக்குள்ள வளரணும், வளரணும். அது மெயின் பிரதானம். அது நீங்க பிரயாசப்படுங்க, அதோடு கூட அதற்கு அடையாளங்களான கிரியைகள் உங்க வாழ்க்கையில தென்படும். ஆனா இந்த ஒரு திசை திருப்பும் காரியம் கூட அங்க இருக்கிறாரு செயல்கள். பாருங்க, நான் நிச்சயம் இல்லாதவனா ஓடமாட்டேன். இந்த அழைப்புல தேவனை நிறுத்தல என்ன எதிர்பார்க்கிறார், நான் நிச்சயத்துக் கொள்ளுவேன், நான் என்ன செய்யணும் நிச்சயத்துக் கொள்ளுவேன், அது மாத்திரமே நான் அங்க செய்வேன். அந்த நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓட மாட்டேன், என்ற முயற்சிக்க மாட்டேன் சகோதர சகோதரி. சோ இதெல்லாம் நம்ம இந்த அழைப்புல இருந்து, அதாவது இந்த ஒன்று செய்கிற விஷயத்திலிருந்து நம்மை திசை திருப்பக்கூடிய அந்த காரியங்களாக நாம் பார்ப்போம். அதிகமாக எல்லாம் நடைமுறை வாழ்க்கையில நாம கவனிக்க தவறுகிற விஷயங்கள் தான் இது சகோதர சகோதரி. ஆனா இந்த ஒன்று செய்கிறேன் அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக் கொள்வதற்காக இலக்கை நோக்கி தொடர்கிற அந்த ஒரு வாழ்க்கையில சகோதர சகோதரிகளே, இப்படி நம்மை தடை செய்யக்கூடிய நம்முடைய சொந்த பலவீனங்கள் பாவங்கள் நாம் தள்ளிவிடணும். அல்லது இந்த உலகம் மீதான இச்சைகள், அதனுடைய பொருட்கள் மீதான மன அந்த மன விருப்பங்கள், அது நம்ம எடுத்து தூக்கி போடணும். அதே சமயத்துல சுய பலம், சுய நீதி இவைகளை நம்பி தேவனுடைய நீதியை மறந்து நம்ம பார்வையில நீதிமான்களா அடைய வேண்டிய சுபாவத்தை அடைந்தவர்களாக எண்ணினாலும் ஒருபோதும் அடைய வேண்டிய அந்த உன்னதமான குணலட்சணம் அன்புக்கு நம்ம போக முடியாது. அதே போல இன்னும் அநேக விஷயங்கள் இந்த கடைசி நாட்கள்ல இந்த கொடிய காலங்கள்ல இப்படியாக அருமையான அழைப்புக்குள்ள வந்துட்டா இந்த பரிசுத்தவான்கள் மீது அனுமதிக்கப்படுது. கொடிய வசனங்களை ரொம்ப சுருக்கமாக நான் வசனங்கள் உங்கள் மத்தியில பேசியிருக்கிறேன். ஏன்னா நம்முடைய கருப்பொருள் ஒன்று அவங்க. சோ இந்த கொடிய காலத்தின் வசனங்கள்ல தேவையில்லாத உபதேசங்கள் கருத்துக்கள், அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு எந்தவித தொடர்பும் இல்லாமல் அவர்களை விட்டு விலகக்கூடிய ஜனங்களாக இருந்து தேவன் கர்த்தர் இயேசுவோ என்ன போதிச்சிட்டாங்களோ அதுல உறுதியா இருக்கணும். நெக்ஸ்ட் சகோதர சகோதரிகளே, நாம் அழைத்த அழைப்பினுடைய நோக்கம் தெரிந்தவர்களா, அதனுடைய பிரமாணங்கள் எல்லாம் நிச்சயித்து கொண்டவர்களாக, நம்ம கையில தேவன் கொடுத்த வாய்ப்புகள் எல்லாம் உணர்ந்தவர்களாக, எந்த காரியத்துல எந்த அளவுக்கு நாம் கணக்கு ஏறெடுக்க வேண்டும் என்று புரிந்து கொண்ட சொன்னவர்களாக, ஒரு அர்த்தமுள்ள ஒரு பலியின் சீவியத்தை மாத்திரமே நாம் இந்த பூமியில ஏறெடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சிந்தையை நம்ம இருக்கோம். இன்னும் கூட இந்த ரீதியில நீங்க சிந்திச்சு பார்க்கலாம், சிந்திச்சு பார்க்க உங்களிடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒன்று செயலும், அதாவது பலியின் சீவியம் மற்றும் குணலட்சணங்கள்ல பூரணம், இது செய்ய விடாதபடிக்கு நம்மிலோ நம்மை சுற்றியோ இருக்கக்கூடிய காரியங்களை குறித்து தியானிச்சு இந்த கடைசி நாட்கள்ல விழிப்புள்ளவர்களாக இருந்து நம்முடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் நம்மை வழி நடத்துவாராக. இறுதியில் ஒரு வசனம் வாசிக்கலாம், அதே பிலிப்பியர் 13:15 நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். ஒருவேளை அறியாமையில நாம் இருந்தோம்னா நிச்சயம் தேவன் அறிவு நமக்கு வெளிப்படுத்துவார். இறுதியில சகோதரர்களுக்கும் நன்றி.